நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு ஜோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூல அழகுமலை ராமதேவார், அழகுமலை ராமதேவார், அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர், சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார், சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல், சொல்லுமட்டு குடியில் வான்மியரோடு நற்றாள் காசி நந்தி தேவர், நற்றாள் காசி நந்தி தேவர், பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி, பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், திருப்பரங்குன்றம் அதில் மச்ச முனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம், சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி, போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை, திருவர்ணையூர் இடைக்காடர் சமாதி சேர்ந்த நிறமை காக்கவே, சமாதி சேர்ந்த நிறமை காக்கவே, அகஸ்தியர் கிரியா பபஜி பத்திரி சர்வசமாதி அடைந்த நேருளம் உயவே, ஓம் கிரிய பபாஜி நமோ, ஓம் சிவாய. இன்று ஞாயிற்றுக்கிழமை சத்சங்கம் வழமை போல சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை அறியும் சத்சங்கமாகவோ அல்லது வரும் கேள்விகளுக்கு பதில் கண்டு அந்த அனுபவத்தை அறியும் சத்சங்கமாகவோ அமையும். அதன் பிரகாரம் இன்று ஒரு கருத்து பதிவு, ஒரு கேள்வி, இரண்டு கேள்விகள் வந்திருக்கின்றன. அவற்றிற்கு விடை காண்போம். முதலாவதாக கருத்து பதிவாக இன்று வந்தது என்னவென்றால், நாங்கள் புதன்கிழமை வாசித்த பாபாஜியின் தெய்வீக குரலில் இருந்து வந்த சில கருத்துக்கள், அவர் மீண்டும் ஒரு முறை அதை தனக்கு தன்னுடைய வாழ்க்கையில் அது நடந்து கொண்டிருக்கின்றது, அதிலிருந்து தான் விடுபடுவதற்குரிய பதில்கள் பாபாஜி தந்திருக்கின்றார் புதன்கிழமை, அதை மீண்டும் ஒரு முறை கருத்து பதிவாக வைக்கின்றேன் என்று அந்த வாசித்த இடத்தை எனக்கு குறிப்பு தந்திருக்கின்றார். அதை மீண்டும் உங்களுக்கு வாசித்து விடுகின்றேன். கஷ்டங்களில் இருந்து மனிதனுக்கு விடுதலை தந்து அவனுக்கு தெய்வீக ஆனந்தத்தை அருள்வதே கிரியா யோகத்தின் நோக்கம் என்று பாபாஜி சொல்கின்றார். அதன் கோட்பாடுகள் எல்லோருக்கும் பொருந்தும், எல்லா சமயத்தவருக்கும் பொருந்தும், இதில் சேர்ந்த பலர் அதில் பயன் பெற்றிருக்கின்றார் என்பது அவருடைய அடுத்த விடயம். அது தனக்கு மிகவும் பிடித்து கொண்டது, அதன் வழி தானும் தன்னுடைய குடும்பத்தினரும் நிற்கின்றோம் என்பதை அவர் கூறுகின்றார் கருத்து பகிர்வில். அதற்கு அடுத்ததாக அவர் என்ன சொன்ன விடயம் என்றால், அந்த வாசிப்பிலிருந்து மனிதன் தன்னாலேயே பந்தப்படுத்தப்படுகின்றான். இது மிகவும் உண்மை ஐயா, என்னுடைய வாழ்க்கையில் மாத்திரமல்ல எல்லோருடைய வாழ்க்கையிலும் இது உண்மையாக இருக்கலாம், ஆனால் நான் அதற்கு சரண் புகுகின்றேன் என்று சொல்கின்றார். அது என்ன மாதிரி என்று மீதி பாபாஜி சொல்லியிருக்கின்றார் என்றால், எண்ணமும் செயலும் அவனை கட்டுப்படுத்துகின்றன, அவையே அவனை விடுதலைப்படுத்தவும் செய்யும் என்கின்றார் பாபாஜி. இது பாபாஜியின் நேரடி கூற்று. ஆகவே இந்த எண்ணங்களும் செயல்களும் தான் உங்களை ஆக்கவும் செய்யும், அழிக்கவும் செய்யும் என்பது அதன் பொருள். அதையும் அந்த அன்பர் கேட்டிருக்கின்றார், பொருள் வேண்டும் என்று. ஆகவே இந்த எண்ண செயல்களால் தான் எங்களுடைய வாழ்க்கையே நல்வினைகளையும் நோக்கி செல்கின்றது, தீவினைகளையும் நோக்கி செல்கின்றது, ஆகாமிய வினைகளாக. நாங்கள் இங்கு அனுபவித்து கொண்டிருப்பது பிராப்த வினை, அது நடந்தது, நடந்து முடிந்த வினை, அதை நாங்கள் அனுபவித்தே ஆக வேண்டும், அதனால் அனுபவம் பெற வேண்டும். இந்த விளக்கம் எனக்கு தெரியாமலையா எல்லாம் எனக்கே நடைபெறுகின்றது என்று கூட நான் பலகாலம் வாழ்ந்து விட்டேன். இப்போதுதான் புரிகின்றது, எனக்கு மட்டுமல்ல மற்றவர்களுக்கு எல்லோருக்கும் இவை நடப்பதெல்லாம் என்னுடைய பிராப்த வினை காரணமாகத்தான். அதை சொல்லளவில் கேட்டேன், இப்போது விளக்கமாக புரிகின்றது கடந்த புதன்கிழமை சத்சங்கத்தின் பின். ஆகவே நான் இதன் வழி நிற்க வேண்டும். என்னுடைய மனம்தான் எல்லாவற்றிற்கும் காரணம். மற்றவர்கள் என்னை பற்றி என்ன நினைக்கின்றார்கள் என்றுதான் நான் துன்பப்பட்ட காலம் உண்டு. ஆனால் இப்போதுதான் தெரிந்து கொண்டேன், மற்றவர்கள் நன்றாக நினைத்தாலும் என் மனது சுத்தமில்லை என்றால் அது என்னை அழித்து கொண்டே போகும் என்பது புரிகின்றது. நான் நினைத்தேன் என்னுடைய மனம் சுத்தமாக இல்லாமல் இருப்பது ஒருவருக்கும் தெரியாது. ஆகவே வெளி உலகத்தில் என்னை நல்லவன் என்று சொல்லும் போது நான் நல்லவனாகப்படுகின்றேன் என்று சந்தோஷப்பட்டேன். ஆனால் இந்த துன்பங்களுக்குள்ளால் போகும்போதுதான் வாழ்க்கையில் இந்த விழிப்புணர்வு ஏற்படுகின்றது. அதை பாபாஜி மேலும் என்னுடைய கண்ணை இந்த புதன்கிழமை சத்சங்கத்தில் திறந்திருக்கின்றார். இந்த வசனம் மூலம் அதை விட அவர் சொன்னதற்கு மேலாக அதற்கு கீழிருக்கும் ஒரு பகுதியையும் மற்ற அன்பர்களுக்காக வாசித்து விடுகின்றேன். நான் விரும்பிய பொருளிலேயே தங்கி விடுகின்றோம், விரும்பியதெல்லாம் கிடைப்பதில்லை. பாபாஜி சொல்கின்றார், உழைப்பது மட்டுமே கிட்டும் என்ற எண்ணத்தோடும் செயலோடும் பிரார்த்தனை செய்யும் போது நம் விருப்பம் ஈடேறும் என்று பாபாஜி சொல்கின்றார் இந்த வாசிப்பில். ஆகவே இந்த அன்பர் சொன்ன வசனத்துக்கு இயைய பாபாஜியின் சொற்கள் எப்படி அமைந்திருக்கின்றன என்பதை பாருங்கள். உங்களுக்குள் நோக்குங்கள் என்கின்றார் பாபாஜி. வெளியே வெளியே ஒன்றை எதிர்த்தாலும் அகத்தே அதன் காரணம் நீங்குவதில்லை. இதை இந்த அன்பர் தனக்கு மிகவும் பிடித்த சொல்லாக அதற்கு விளக்கம் கேட்டார். அதாவது வெளியுலகத்திற்கு, அந்த வசனத்தை மீண்டும் பார்ப்போம், வெளியுலகத்திற்கு வெளியே ஒன்றை நாங்கள் எதிர்த்தாலும், நாங்கள் நல்லவர்கள் அல்லது கெட்டவர்கள் என்ற அபிப்பிராயங்கள் இருந்தாலும் அகத்தே அதன் காரணம் நீங்குவதில்லை. நிச்சயமாக அகத்தில் நாங்கள் ஒன்று நினைத்து கொண்டு வெளியில் எங்களுடைய வாழ்க்கையை பிறருக்காக ஓட்டுவது போல் ஓட்டிக்கொண்டிருந்தால் அங்கு ஓடுவது போல தெரியும். ஆனால் அகத்தில் அந்த பிரச்சனை நீங்கும் வரைக்கும் நீங்கள் அதிலிருந்து தப்பவே முடியாது. அதுதான் அகமனம் என்று பாபாஜி விரிவாக கூறுகின்றார். நாம் முன்னேறினால் சூழ்நிலையும் முன்னேறும், எண்ணங்களில் நேர்மை தென்படும் என்று பாபாஜி கூறுகின்றார். அதை நாங்கள் தான் செய்ய வேண்டும். தூய்மையற்ற ஒவ்வொரு எண்ணத்தையும் மனத்திலிருந்து வெளியேற்றுங்கள் என்று கூறுகின்றார். அதுதான் எண்ணங்களை விடுதல் என்ற முறை மூலம் நாங்கள் அதை அடைய வேண்டும் என்பது பாபாஜியின் பயிற்சி. பாவக்கரையை ஆன்மாவிடமிருந்து அகற்றுங்கள், முகம் ஒளிவிடும் என்று சொல்கின்றார். சிலருக்கு அந்த கேள்விகள் உண்டு. சரி, நாங்கள் உள்ளுக்குள் இவ்வளவு வைத்திருக்கின்றோமே, மற்றவர்கள் அதை கண்டுபிடிக்க முடியாது என்று சொன்னாலும் பாபாஜி இங்கு என்ன கூறுகின்றார் என்றால், உன்னுடைய முகத்தை பார்க்கும்போது மற்றவர்களுக்கு புரியும் நீ எவ்வளவு தூரத்தில் அந்த அமுக்கத்தில் இருக்கின்றாய், எவ்வளவு தூரத்தில் உள்ளுக்குள் பல ஒளிவு ஒளிந்த விடயங்கள் இருக்கென்பதை முகத்தை வைத்து கண்டுபிடிக்கலாம் என்று சொல்கின்றார். அதற்குரிய மாற்று கருத்தைத்தான் அவர் நேர்மறையாக சொல்கின்றார். அதாவது முகம் உங்களுக்கு ஒளிர் விட்டு கொண்டிருக்கும், நீங்கள் உண்மையாக வாழும் போது, அகத்தில் உண்மையாக வாழும் போது என்பது பாபாஜியின் ஒரு விடயம். ஆன்மா அமைதியடையும், பார்வை தெளிவாகும், நரம்புகள் உரம் பெறும், அகமும் புறமும் தூய்மையாக வாழுங்கள் என்கின்றார் பாபாஜி. தெய்வீகத்தில் வாழ பழகுங்கள், அகத்தின் ஆழத்திலிருந்து கிளம்பி வாழ்க்கை மகிழ்ச்சி வெள்ளத்தில் நிறையட்டும் என்று ஆசீர்வாதம் கொடுக்கின்றார் பாபாஜி அவர்கள். ஆகவே இந்த அன்பர் தன்னுடைய வாழ்க்கையில் தான் இவ்வளவு காலம் அனுபவித்த துன்பம், அதற்குரிய காரணங்கள், வெளியில் மற்றவர்கள் தன்னை பற்றி எவ்வாறு கதைத்தாலும் அதை நன்றாக கதைப்பதை எல்லாம் எடுத்துக்கொண்டு, ஆனால் உள் மனம் அப்படி இருக்கவில்லை என்பதை உணர்ந்து அந்த உணர்வை மற்றவர்களிடம் பகிர்கின்றார். தன்னுடைய வாழ்க்கையில் நடந்தவற்றை, நடந்து கொண்டிருப்பவற்றை, அதிலிருந்து தப்புவதற்குரிய விடயம் போன புதன்கிழமை இந்த வாசிப்பு இந்த 2 பகுதியில் இருந்து கிடைத்ததுக்கு சந்தோஷப்படுகின்றார். ஆகவே நாங்கள் எல்லோரும் அவருடைய அனுபவத்தை எடுப்போம், எங்களுடன் சரிபார்த்து கொள்வோம், எங்களுக்கு அதை தேவையென்றால் நாங்கள் அதை பாவித்துக் கொள்வோம். நன்றி பாபாஜிக்கும் பரம் பொருளுக்கும் ஓம் கிரிய பாபாஜி நமோ ஓம் ஓம் சிவாய நமோ. இன்னொரு அன்பர் ஒரு ஒரு அந்த வாசிப்பில் வந்த ஒரு பகுதிக்கு விளக்கம் கேட்டிருக்கின்றார். 630வது பக்கத்தில் அது வந்திருக்கென்று சொல்கின்றார். அந்த வாசிப்பை கொண்டு வந்தேன் இங்கே. அவர் கேட்கும் விளக்கம் என்ன என்று பார்ப்போம். அவர் கேட்ட சொல் என்னவென்றால், அந்த வசனம், தியானத்தில் மூழ்க வேண்டும், விருத்தி இல்லாத ஏகாக்ரதை பெற வேண்டும் என்ற சொல்லின் அர்த்தம் என்ன? விருத்தி இல்லாத ஏகாக்ரதை பெற வேண்டும். இது 630வது பக்கத்தில் அமைந்திருக்கின்றது, 3வது பந்தியில் என்று குறிப்பு தந்திருந்தார். விருத்தி என்று சொன்னால் உலகியல் சொல்லல்ல, ஆன்மீகத்தில் விருத்தி என்று சொன்னால் என்னென்றால் எண்ணங்களின் அசைவுகள் என்று அதே புத்தகத்தில் கருத்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எண்ணங்களின் அசைவுகள். ஏகாக்ரதை என்று சொன்னால், ஏகன் என்று சொன்னால் ஒன்று, ஒன்றையே உற்று நோக்கல் தான் ஏகாக்ரதை. ஆகவே இந்த சொல்லுக்குரிய விடயம் என்னவென்றால், மூன்று அந்த சொல்லை இங்கு பார்க்கின்றேன், விருத்தி இல்லாத ஏகாக்ரதையை பெற வேண்டும் என்றால், விருத்தி இல்லாத என்றால் விருத்திக்கு நாங்கள் அர்த்தம் கண்டோம், எண்ணங்களின் அசைவுகள். அதாவது எண்ண அசைவுகள் இல்லாமல், எண்ணங்கள் இல்லாத ஒன்றையே நோக்கி செய்யும் தியானம் தேவை என்பது பாபாஜியின் அந்த சொல்லின் கருத்து. அதுதான் அவருடைய ஒரு யுக்தி, தியான யுக்தியாக நாங்கள் பாவிக்கின்றோம், எண்ணங்களை விட்டு விலத்துவது. ஆகவே அந்த எண்ணங்கள் இல்லாத ஒன்றையே நோக்கிய பார்வை ஏகாக்ரதை என்று சொன்னால், அந்த ஒன்றுதான் பரம்பொருள். அதை நாங்கள் சத்குருவாகவும் எடுக்கலாம், குருவருள் இல்லாமல் திருவருள் இல்லை. ஆகவே அந்த ஒன்றையே நோக்க வேண்டும் என்பது பாபாஜியினுடைய கருத்து. அதை தியானத்தில் நாங்கள் பயன்படுத்த வேண்டும். அதை பயன்படுத்தும் போதுதான் அதில் எங்களுக்கு வெற்றி உண்டு என்பதற்காக அந்த இடத்தில் அவர் அதை சொல்கின்றார். அதற்கு மேலே அந்த வசனம் ரெண்டு வசனத்தை வாசித்தால் நீங்கள் எல்லோரும் அதை பிடிப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். அதாவது, அமைதியாக நாம் நமக்குள் மூழ்கும் காலம் விடியலும் மாலையும். விடியலும் மாலையும் தான் இயற்கை அமைதி பெறுகின்றது என்பது பாபாஜி தந்த சொல்லல்ல, சொல்லு மாத்திரமல்ல, எல்லா அறிவாளர்களும் அதை சொல்கின்றார்கள். அதான் இயற்கையின் நியதி. அதை அருமையாக பாபாஜி அந்த பக்கத்தில் விரிவாக கொடுத்திருக்கின்றார் அந்த வாசிப்பில். ஆகவே அதிகாலையிலும் மாலையிலும் நாங்கள் தியானம் செய்வதற்கு, உலகம் மௌனத்தில் இருக்கும்போது, ரஜோகுணத்தில் இல்லாமல் சத்துவ குணங்களில் இருக்கும்போது இவற்றை செய்வது சாத்தியம் என்பது கிரியா யோகா வாக்கியம், சைவ சித்தாந்த வாக்கியம். ஆகவே அந்த நேரத்தில் செய்யும் தியானம் நிலை கொள்ள வேண்டுமென்றால், அந்த நேரத்தில் ஏன் செய்வதென்றால், இந்த எண்ண ஓட்டங்கள் குறைந்த நேரம், அதே நேரம் அந்த தியானத்தில் வெற்றி பெறுவதற்கு ஒன்றையே நாங்கள் நோக்காக கொண்டு செல்ல வேண்டும் என்பது அந்த ரெண்டு பகுதிகளிலும் தந்த வாசிப்பு. ஆகவே அந்த அன்பர் அதற்குரிய விளக்கத்தை கேட்டபடியால் அதை மீண்டும் ஒருக்க மீட்டர் செய்தோம். இனி அடுத்ததாக இன்னொரு அன்பர் ஒரு கேள்வியை கேட்டிருக்கின்றார். ஐயா, சக்தி பூஜா நடந்து கொண்டிருக்கின்றது, நீங்கள் துவக்க நாளில் இந்த சக்தியை பற்றி சிறு விடயம் விரைவாக சொன்னீர்கள், புரிந்தது. ஆனால் அதில் சிறு கேள்விகள் என்னுடைய மனதில் எழுந்திருக்கின்றன. அதாவது, இந்த சக்தியின் நிலைகள் பலவாக சொல்லப்பட்டிருக்கின்றது சைவ சித்தாந்தத்தில். இங்கு இச்சாசக்தி, ஞானாசக்தி, கிரியா சக்தி என்றவை மற்றைய சக்திகளுடன் பார்க்கும்போது அவை எங்கு இருக்கின்றன, எந்த நிலையில் இருக்கின்றன என்பது எனக்கு புலப்படவில்லை ஐயா. வேறு மீண்டும் ஒரு முறை இந்த சக்தியின் நிலைகளை ஆரம்பத்திலிருந்து சொன்னால் அதை நான் பற்றி கொள்ள வாய்ப்புண்டு இந்த சக்தி என்னுடைய நாட்களில் என்பது இந்த அன்பருடைய கேள்வி. சரி, மீண்டும் ஒரு முறை விரிவாகவே பார்ப்போம். சுரூப நிலையிலிருந்து தடத்த நிலைக்கு இறைவன் வந்து இந்த ஆன்மாக்களை தன்னுடைய இச்சா சக்தியை பாவித்து கரையேற்ற வேண்டும் என்பதற்காக இந்த தனு கரண புவன போகங்களை படைத்து அதில் இந்த ஆன்மாக்களை அவர்களுடைய கண்ம வினைகளுக்கேற்றபடி அந்த வாழ்க்கையை அந்த உடலில் வாழ்ந்து அதிலிருந்து மீளுவதற்கும் இப்படி பல புறப்புக்கள் எடுத்து இந்த வினைகளை முடித்தவுடன் பதிஞானத்திற்காக தன்னுடைய திருவடியில் வந்திருக்கும் போது குருவாக வந்து அந்த ஆன்மாவை இறுதி நிலைக்கு பதிஞானம் கொடுக்கும் நிலைக்கு இறைவன் அழைத்துச் செல்வதும் அவருடைய இயக்கத்தின் நோக்கம். இந்த இயக்கத்தை எல்லாம் அவன் செய்யவில்லை என்பது சைவ சித்தாந்தத்தில் ஆணித்தரமான கருத்து. அவன் இயக்கத்தைத்தான் அவன் திட்டமிடுகின்றானே தவிர செயல்படுத்துதல் முழுதும் சக்தி மூலமாக செய்கின்றான். ஆகவே அவனுடைய நிலைகளில் இயங்கும் நிலை முழுக்க சக்தி. ஆகவே இதை நாங்கள் மனதில் நன்றாக பதித்து விட்டோமாக இருந்தால் இப்படியான அரசல்கள், இப்படியான கேள்விக்குறிகள் சக்தி நிலையில் தோன்றாது. இதை நாங்கள் மிகவும் முழுமையாக பார்த்து கொள்ள வேண்டும் இறைவன் என்ன செய்கின்றான் என்று. ஆகவே இந்த நிலையில் பார்க்கும்போது சொரூப நிலையில் பரமசிவனுடன் பராசக்தியாக இருக்கின்றான். ஒருவரும் எட்டா நிலை என்று சொல்வார்கள் அதை. ஆனால் அந்த நிலையில் இருந்து அவனால் செயல்படுத்த முடியாது. ஆகவேதான் அவன் தடத்த நிலைக்கு வருகின்றான். ஆதிசிவன் ஆதிசக்தியாக அவன் எங்கு போனாலும் அவனுடன் சக்தி இணைந்திருக்கென்பது அடுத்த முக்கியமான கருத்து சைவ சித்தாந்தத்தில். அவன் ஒருடமும் தனியாக செல்வதில்லை. அதையும் நாங்கள் முழுமையாக பதித்து கொள்ள வேண்டும். என்ன மாதிரி இந்த இயக்கம் நடக்கின்றது என்று. ஆகவே அவன் அந்த ஆதிசிவன் ஆதிசக்தி என்ற நிலைக்கு வந்ததும் அங்கிருந்துதான் உருவ நிலைகளில் பலரை நியமிக்கின்றான். ஒவ்வொரு தொழில்கள் செய்வதற்கு ஐந்தொழில்கள், அதில் தானும் பங்கேற்கின்றான் சில நிலைகளில். ஆகவே எந்த நிலைக்கு போனாலும் அவனுக்கு சக்தி தேவை. ஆகவே இந்த தடத்த நிலைக்கு வந்து அவன் மூன்று நிலைகளில் செயல்படுகின்றான். முதலாவதாக தன்னுடைய நிலை, இந்த மற்றவர்களுக்கு அந்த பகுதியை கொடுக்காமல் அந்த நிலையை நாங்கள் சைவ சித்தாந்தத்தில் படித்திருக்கின்றோம். லய நிலை, அதிக யோக நிலை, அதிகார நிலை. லயநிலை, யோக நிலை, அதிகார நிலை. இந்த லயநிலை என்றால் என்ன? அந்த நிலையில் அவன் செயல்படும் போது அவனுக்கு அந்த நிலையில் ஒரு சக்தி தேவை. அது இறைவனின் மூன்று நிலைகளாக படித்திருக்கின்றோம். அந்த லயநிலையில் இருக்கும் சக்தி தான் இச்சா சக்தி. ஏனென்றால் இறைவன் தன்னுடைய இச்சா சக்தியை வைத்துத்தான் இந்த ஆன்மாக்களுக்கு இந்த தன்னுடைய ஞானத்தை வந்து அடைவதற்கு அவன் இந்த திட்டத்தை போடுகின்றான். ஆணவ மலத்திலிருந்து ஆன்மாக்களை விடுவித்து கண்ம மலங்களையும் மாயா மலங்களையும் சேர்த்து என்பது நாங்கள் படித்து விட்டோம். ஆகவே இந்த லய நிலையில் இறைவன் செயல்படும் போது அவனுக்கு இருக்கும் சக்தி நிலை இச்சா சக்தி. அடுத்ததாக லய நிலைக்கு பிறகு இதை திட்டமிட வேண்டும். அதை சொல்லுவோம் திட்டமிடல் என்று சொல்லுவோம். இந்த லய நிலையைத்தான் திட்டமிடல் என்று சொல்வார்கள். சிவனின் நிலையை அவன் திட்டமிடுகின்றான் லய நிலையில் இருந்து. அந்த நேரம் இந்த திட்டம் இச்சா சக்தி மூலம் வருகின்றது. அதுக்கு அடுத்த நிலை அவன் அதை அதிகாரப்படுத்த வேண்டும். அதற்குத்தான் பலரையும் தோற்றுவிக்கின்றான். ஆனால் அவனுடைய அதிகார நிலையில் அவனுக்கு உதவி செய்வதுதான் கிரியா சக்தி. அதுதான் அந்த கிரியா சக்தி. இந்த அதிகார நிலையில் அவன் அதை அமுல்படுத்தி விட்டான் என்றால் அடுத்தது மூன்றாவது நிலை சொல்லப்படுகின்றது, யோக நிலை. அதை புகு நிலை என்று சொல்கின்றோம் சைவ சித்தாந்தத்தில். அந்த புகு நிலையில் அவன் இருக்கும் போதுதான் அந்த சக்தி ஞானாசக்தியாக பயன்படுகின்றது. ஆகவேதான் இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானாசக்தி என்ற இந்த மூன்று நிலைகளையும் சக்தி நிலைகளையும் அவன் எடுக்கின்றான். அந்த தன்னுடைய மூன்று லய நிலை, அதிகார நிலை, யோக நிலையில் இருக்கும் போது அவன் அந்த மூன்று சக்திகளையும் எடுக்கின்றான் என்பதுதான் அந்த சக்தி. அது இறைவனுக்கு உரியது. மீதியாக இருக்கும் சக்திகளை நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் அது ஐந்தொழிலுக்காக எடுக்கப்படுகின்றன. அதாவது அவன் சதா சிவனாக இருந்து அருளலுக்கு இருக்கும் போது அவன் மனோன்மணி என்ற சக்தியை பாவிக்கின்றான். அதே நேரம் மறைத்தலுக்கு வரும்போது மகேஸ்வரி என்ற சக்தியை பாவிக்கின்றான். அதே நேரம் அவன் ஒடுக்கலுக்கு வரும்போது அழித்தல் தொழில் என்று சொல்கின்றோம். அந்த நிலையில் உமாதேவி யாரை பாவிக்கின்றான்? அதற்கு கீழே காத்தலுக்கு வரும்போது விஷ்ணுவாக வருகின்றான். அந்த நிலையில் அவன் லக்ஷ்மியை பாவிக்கின்றான். படைத்தலுக்கு பிரம்மாவாக வரும்போது சரஸ்வதியை பாவிக்கின்றான். இவர்கள் தான் இந்த இயக்கத்தை செய்வதற்காக அவன் அனுப்பிய, அவனால் சிருஷ்டிக்கப்பட்ட இந்த உருவங்களில் வரும் தெய்வங்களுக்குரிய சக்திகளாக அமைகின்றன. இது ஐந்தொழில் புரிவதற்கு. ஆகவே இந்த அன்பருடைய கேள்வி, இந்த இச்சா சக்தி, ஞானா சக்தி, கிரியா சக்திக்கும் இந்த மற்றைய சக்திகளுக்கும் தனக்கு சிறிது அதை புரிந்து கொள்வது கஷ்டமாக இருக்கின்றபடியால் இவ்வளவு விளக்கத்துடன் இது தரப்பட்டிருக்கின்றது. அதாவது இறைவன் தன்னுடைய நிலை மூன்றையும் நடத்துவதற்குத்தான் இந்த இச்சா சக்தி, ஞான சக்தி, கிரியா சக்தியை பயன்படுத்துகின்றான் என்பது இந்த அன்பருக்குரிய விளக்கம். ஆனால் இறைவன் ஒன்றே என்ற மாதிரித்தான் சக்தி நிலைகளும் ஒன்றுதான். அது பலவாக தோன்றுகின்றது இயக்கத்திற்கென்று சைவ சித்தாந்த பேராசிரியர் அழகாக சொல்லித் தந்திருக்கின்றார். ஏன் இறைநிலையைப் போலவே சக்தி நிலையும் என்றால் அதற்குரிய பதிலும் சுலபம். இறைவனும் சக்தியும் ஒன்றாகவே இயங்குகின்றார்கள் எல்லா நிலையிலும். ஆனால் மானிடர்களாகிய நாங்கள் தான் அதை மறந்துவிட்டு வினைகளுக்கு ஆளாகின்றோம். நாங்கள் தனியே நாங்கள் தான் எல்லாம் செய்கின்றோம். மனைவி எங்களுக்கு அடிமை, அல்லது நாங்கள் சொல்வதை செய்ய வேண்டும் என்று அவளுக்குரிய இடங்களை கொடுப்பதில்லை. அதனால் தான் அரவாசி துன்பங்களும் எங்களுக்கு வருகின்றது. அதுவும் வினை காரணமாகத்தான் வருகின்றது. இருப்பினும் இந்த விடயம் தெரிந்த பின் சக்திகளுக்குரிய இடத்தை எங்களுடைய வழிபாடுகள், எங்களுடைய செயல்முறை பயிற்சிகளில் மாத்திரம் கொடுக்காது, குடும்பத்திலும் கொடுக்க வேண்டும். உலகத்தில் இருப்பவர்களிடமும் அந்த நிலையை நாங்கள் பேண வேண்டும் என்பது இங்கு முக்கியமான தகவல். ஆகவே இந்த அன்பருடைய கேள்வி இதுதான். இந்த சக்தி நிலைகளை பற்றி நான் அறியலாமா? ஏனென்றால் இந்த 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 கன்ஃபியூஷன் என்று சொல்லி எழுதியிருந்தார். அதாவது இந்த இந்த பொருளை புரிந்து கொள்வது கொஞ்சம் கடினமாக இருக்கின்றது என்று. ஸோ ஆகவே இந்த சக்தி நாளில் அவர் அந்த சக்தியை பற்றி கேட்டபடியா அதனுடைய விளக்கமும் இங்கு தரப்பட்டது. அதை விட எங்களுடைய சக்தி வழிபாடு 3 நாட்கள் முடிந்துவிட்டன. அதாவது இந்த வழிபாடு முதலாவதாக துர்கா தேவி வீரத்தை, உலகியலில் வீரத்தை நாடி வழிபடும் தெய்வமாக துர்க்கையை நோக்கி செய்திருந்தோம். இப்போது செல்வத்துக்கு அதிபதியான லக்ஷ்மி பூசை இன்று தொடங்கி இருக்கின்றது, 1வது நாளாக. ஆகவே இந்த பூஜைகள் எல்லாம் நாங்கள் பங்கு பெற்றும் போது யோகியார் சொல்லித்தந்த முறைப்படி ஆதிசக்தி, மகாசக்தி, பராசக்தி, ஓம் என்றுதான் இங்கு அந்த பாடல் அமைகின்றது யோக வழியில். அதே வழியைத்தான், அது எங்கிருந்து வந்தது என்று பார்த்தால் சைவ சித்தாந்தத்திலிருந்து தான் வந்தது. ஆகவே இந்த 3 சக்திகளையும் நாங்கள் யோக முறைப்படி உணர்ந்து அதை வழிபட வேண்டும். உலகியல் முறையில் வீரம், செல்வம், கல்வி என்று இருந்தாலும் யோக முறையில் நாங்கள் இந்த 3ஐயும் உணர வேண்டும். அதாவது இச்சா சக்தி, ஞானா சக்தி, கிரியா சக்தி. இதை யோகத்தில் முருக கடவுளை வைத்து யோகியார் அவர்கள் மிகவும் அற்புதமாக விளங்கப்படுத்தி இருக்கின்றார். ஏனென்றால் ஞான கடவுள் என்றால் முருகன். அங்கும் இந்த 3 சக்தியையும் வைத்து எங்களுக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கின்றது. முருகன் ஞான கடவுளாகவும், தெய்வானை கிரியா சக்திக்குரிய கடவுளாகவும், வள்ளியம்மை இச்சா சக்திக்குரிய கடவுளாகவும் யோகத்தில் நாங்கள் பார்க்க வேண்டும். இவை 3ம்தான் 3 மூச்சுக்காற்றுக்களாக அமைகின்றன. ஆகவே நாங்கள் இந்த வழி நிற்க வேண்டும். இவற்றை எப்படி பார்ப்பதென்றால் கண்ணால் பார்த்து அந்த பூஜையில் கலப்பதல்ல, அந்த ஒவ்வொரு நாள் பூஜையிலும் எங்களுடைய பிராணயாமத்தை நாங்கள் செய்ய வேண்டும். இந்த பிராணயாமத்தை நாங்கள் செய்வது மூலம் குண்டலினி பிராணயாமம், இந்த 3 மூச்சுக்காற்றுக்களையும் நாங்கள் பாவிக்கின்றோம். நடுமூச்சிலிருந்து செய்தாலும் இடது வலது ஓடிக்கொண்டே இருக்கின்றது அந்த பயிற்சியில். ஆகவே நாங்கள் இந்த மூச்சுக்காற்றை வைத்து இந்த சுவாசத்தை செய்யும் போது குண்டலினி பிராணயாமத்தை நாங்கள் இந்த மூன்று சக்திகளையும் ஒவ்வொரு நாளுமே வழிபடுகின்றோம். ஆகவே இந்த நவராத்திரியில் அதை நாங்கள் இன்னும் உணர்ந்து அந்த மூன்று சக்திகளையும் பார்த்து அதை உணர்ந்து அதை உள்நோக்கி அந்த சுவாச பயிற்சியாக நாங்கள் செய்ய வேண்டும். தியானத்தில் கூட இந்த மூன்று சக்திகளையும் நாங்கள் உணர வேண்டும். இதுதான் யோகி ராமையா அவர்கள் சொல்லிக் கொடுத்த முறை. அதன் வழி நிற்போம், எங்களுடைய சாதனையில் முன்னேறுவோம், தொடர்ந்து இந்த சக்தி வழிபாட்டை செய்வோம் என்று சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடிவுக்கு கொண்டு வந்து இறைவன் ஐயா கார்த்திகேயன் ஐயா அவர்கள் இணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. இப்போது இறைவன் ஐயா இணைப்பில் இருக்கின்றீர்கள், உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம்.
ஓம்
கிரிய பாபாஜி நமோ,
ஓம்
கிரிய பாபாஜி
நமோ, ஓம் சிவாய நமோ,
ஓம் சிவாய நமோ.
இன்றைய சத்சங்கம் வழமை போல சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களுடன் உள்வாங்கி கேள்வி பதிலக்கூடியதாக இருந்தது. அதில் இன்றைய சத்சங்கத்தில் கேட்கப்பெற்ற எல்லா கேள்விகளுக்கும் சிறப்பாக சுருக்கமான விளக்கம் தரப்பட்டது. அதில் மனந்தான் எல்லாவற்றிற்கும் காரணம் என்பது பற்றிய கேள்விக்கு முக்கியமாக சுருக்கமாக கூறப்பட்ட விடயம் என்னவென்று செய்வோமானால், எண்ணங்களை விட்டு விலக்குவது, அதைத் தொடர்ந்து நாம் தியானத்தை பயன்படுத்த வேண்டும். இதன் மூலம் அதற்கு சுருக்கமாக தெளிவான பதில் கிடைத்ததை உள்வாங்கக்கூடியதாக இருந்தது. அடுத்து சக்தி பூசை பற்றியது. அதாவது இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்திகள் எங்கு இருக்கின்ற என்ற கேள்விகளுக்கும் சுருக்கமான விளக்கம் தெளிவாக தரப்பட்டது. அதாவது சுரூப நிலையிலிருந்து தடத்து நிலைக்கு வந்து நடைபெறுகிறது என்பது விளக்கமாக தரப்பட்டிருந்து புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அத்துடன் சக்தி வழிபாடு பற்றிய விளக்கம் மீண்டும் சுருக்கமாக விளக்கப்பட்டது. எனவே நாம் யோக முறைப்படி உணர்ந்து வழிபடுவதன் சிறப்பை உணர வேண்டும். அப்போது கிரியா சாதனைக்கும் கூடிய பலன் கிடைக்கும். நன்றி. ஓம்
ஐயா, ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. நன்றி, உங்களுக்கு சுருக்கமான கருத்தை கொடுத்திருந்தீர்கள். நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோ, சிவாய நமோ. இப்போது கார்த்திகேயன் ஐயா இணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். ஓம் கிரிய பாபாஜி நமோ,
ஓம் சிவாய நமோ,
ஓம் சிவாய
நமோ. வழக்கம் போல் சத்சங்கம் பாபாஜியினுடைய கருணையால் நல்ல சிறப்பான முறையில மாணாக்கள் கேட்ட கேள்விக்கு பாபாஜியினுடைய கருணையால நல்ல அருமையான ஓமானத்தோட சைவ சித்தாந்தத்தில் இருந்தோம், சிவயோகத்தில் இருந்தோம், யோகத்தில இருந்தோம், உலகில் அடிப்படை கருத்துல இருந்தும் அருமையான முறையில அதுக்கு பதில் தந்திருக்கும். இதுதான் சைவ சித்தாந்தம் நமக்கு சொல்லி கொடுக்குது. இதன் வழிதான் நம்ம வந்து சென்று கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை மாத்திக்கணும். ஒரே அடியா மாத்திக்க முடியாது, கொஞ்சம் 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 கொஞ்சமா அனுபவத்துல அடிப்படையில நம்மளுடைய பயிற்சியில உலகின் வாழ்க்கையில எல்லாத்தையும் மெயின் பண்ணி மெயின் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா மாறி இந்த சைவ சித்தாந்த கருத்தோட போக்குள்ள நமக்கு ஒரு மாற்றங்கள் உள்ளுக்குள்ள நடக்கிறத நம்மளே உணரலாம் என்றத பேராசிரியர் தெளிவா சொல்லியிருக்காரு. அருளாளர்களும் இருக்காங்க, ஆணித்தரமா சொல்லியிருக்காங்க. அதுல இன்னொரு விஷயம் ஒண்ணு இந்த சத்சங்கத்துல சொன்னீங்க, இதுக்கெல்லாம் அடிப்படை இந்த எண்ணங்கள் வந்து சுத்தம் தூய்மைப்படணும், அதுதான் உண்மை. இதுதான் பேராசிரியர் ரொம்ப ஆழ்ந்து சொன்னார். எண்ணங்கள் சுத்தம் இல்லாத நம்மளுடைய செயல் வந்து சுத்தப்படாது. அந்த எண்ணங்களை நம்ம ரொம்ப தூய்மைப்படுத்தி ஆகணும், எல்லா இடத்துலயுமே தூய்மைப்படுத்தி ஆகணும். அது ரொம்ப கஷ்டம், ஆனா தூய்மைப்படுத்தணும். கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அதை தூய்மைப்படுத்திதான் ஆகணும். எண்ணங்கள் சுத்தம் இல்லாத எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அதனுடைய வலிமை பெறலன்னு சொல்றாரு பேராசிரியர் சொன்னார். நீங்க அந்த செயலை செய்வீங்க, அதுக்குரிய வலிமை கிடையாது. அந்த வலிமை கம்மியா இருக்கிறதுனால அதனுடைய அருள் சக்தி கம்மியாகும். அருள் சக்தி கம்மியாகிறதுனால நமக்கு தேவையான ஒரு விஷயம் அதுல அதிகமா பெற முடியாத மேலோசமா பெற்றுக்கிட்டு இருக்கிறோம். இது வந்து எல்லாருக்கும் ஏற்படுதுன்னு சொல்றாரு. அந்த வகையில இந்த சத்சங்கத்து மூலியமா எண்ணங்களை நம்ம தூய்மைப்படுத்தியாகணும். அதனால நான் யாருக்கும் எண்ணம் சரியில்லைன்னு சொல்ல, எல்லாருக்கும் எண்ணம் சரியா இருக்கு, நமக்கே தெரியல நம்ம சிந்திக்கக்கூடியது என்றத பேராசிரியர் ரொம்ப அழகா சொன்னாரு. அது அவர் அவர் பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம எண்ணங்களை கொஞ்சம் தூய்மைப்படுத்திட்டு விட்டு கொடுத்து வாழ்ந்துகிட்டு முதல்ல நான் எனதுன்றது போயாகணும்ன்றதுதான் பேராசிரியர் அடிக்கடி சொல்றது. நாம எதுவுமே செய்யல, எல்லாமே அவன் செய்யறான். அந்த மெயின் புள்ளிய புடிச்சுட்டா உங்களுக்கு எல்லாமே பலகீனமாயிடும். மீதி எல்லா விஷயமும் நமக்கு வந்து பலகீனம் அடைஞ்சிடும். இந்த எண்ண சுத்தம் ஆகிறது எல்லாமே வந்து பலகீனமாகி அது அது மூலயமா எண்ண சுத்தங்கள் எல்லாம் நமக்கு ஏற்பட்டுடும் என்றத நல்லா சிறப்பா சொன்னாரு. அந்த வகையில இந்த சத்சங்கத்துல சிறப்பான முறையில நல்ல அர்த்தமுள்ள விஷயங்கள்லாம் நமக்கு கிடைச்சிது. இன்னும் கிடைக்க பாபாஜி பிரார்த்தனை பண்ணுவோமாக. ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம.
ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. மிகவும் அருமையாக சொன்னீர்கள் கார்த்தி ஐயா. அது எனக்கு இன்னொரு விடயத்தையும் இங்கே நீங்கள் சொல்லி கொண்டிருக்கும் போதே வந்து கொண்டிருக்கின்றது. அதாவது ரெண்டிடம், ஒன்று போன வார சத்சங்கத்தில் பாபாஜி அதை பற்றி மிகவும் அருமையாக நீங்கள் சொன்னதை பேராசிரியர் சொன்ன போலவே கிரியா யோகத்தில் கொடுத்திருக்கின்றார். மூன்று வலிமைகள் எங்களுக்கு உண்டு. ஒன்று உடல் வலிமை, மன வலிமை, ஆன்ம வலிமை. ஆன்ம வலிமை இருந்தால்தான் அதுதான் மிகவும் முக்கியமானது. அது இருந்தால்தான் மன வலிமை உடல் வலிமையை வெல்லலாம் என்பது பாபாஜியின் கருத்து. அதை மிகவும் அற்புதமாக யோகி ராமையா அவர்கள் தன்னுடைய சத்சங்கத்தில் கூறியிருக்கின்றார். எப்படி எங்களுடைய உடல் பயிற்சிகள் அமைகின்றன என்பது மிகவும் முக்கியம். நாங்கள் பயிற்சி செய்கின்றோம், சாதனை செய்கின்றோம். தேக உடல் பயிற்சி, சுவாச உடல் பயிற்சி, மன உடல் பயிற்சி, அறிவு உடல் பயிற்சி, ஆன்ம உடல் பயிற்சி என்று ஐந்தையும் நிலையாக செய்கின்றோம். இதிலிருந்து எங்கே நாங்கள் எண்ணத்தை அடைய முனைகின்றோம், ஆன்ம ஈடேற்றத்தை அடைய வேண்டும் என்று முனைகின்றோம், அதுதான் கிடைக்கின்றது கிரியா யோகத்தில். அது அது இறைநிலை திருவடிக்கு கொன்றே விடுகின்றது. அதன் பின் பதிஞானத்திற்காக நாங்கள் இயங்குகின்றோம். அந்த நேரம் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்திலிருந்து தெரிய வந்த உண்மை பரம்பொருள் அந்த நேரம் குருவாக வந்து எங்களை இரட்சிப்பார் என்பது. ஆனால் பாபாஜியின் நிலை அதற்கு மேலே. அவர் என்ன மாதிரி அந்த இடத்தை அடைந்தார் என்று யோகியார் மிகவும் அருமையாக விளங்கப்படுத்துகின்றார். அந்த நேரம் அந்த புரிதல் இல்லை. சைவ சித்தாந்தம் படித்த பின் இன்றைய வகுப்பில் அதை நீங்கள் சொல்லும் போது அந்த புரிதல் துளங்குகின்றது. அதாவது நாங்கள் ஆன்ம ஈடேற்றத்துடன் நின்று பதிஞானத்துடன் நின்று புறப்பை அறுக்கின்றோம், அவ்வளவுதான். ஆனால் பாபாஜி என்ன செய்தார்? அந்த இடத்திலிருந்து மீண்டும் அந்த ஆன்ம வலிமையை பெற்று மீண்டும் கீழ் நோக்கி வருகின்றார். வந்து அறிவு வலிமையை வெல்கின்றார், மன வலிமையை வெல்கின்றார், அதற்கு கீழே வந்து சுவாச வலிமையை வெல்கின்றார். ஒவ்வொரு உடலிலும் இறுதியாக தேக உடலில் உடல் வலிமையை வெல்கின்றார். ஒன்றது தான் சொரூப சமாதி. எவ்வளவு அற்புதம்! இதற்குரிய விளக்கத்தை தேடினேன் தேடினேன் தேடினேன். இன்று கார்த்திகேயா அதை தொடக்கிவிட்டார். அது சரியான முறையில் தெரிகின்றது. ஆகவே மேலே போனவர் ஏன் கீழே வர வேண்டும் என்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம், எனக்கும் வந்தது. மேலே போய் ஆன்ம ஈடேற்றம் அடைந்து பதிஞானம் பெற்றுவிட்டால் நெல்லம் புறப்பறுத்து விடுவோம். ஆனால் அருளாளர்கள் மக்களுக்கு சேவை செய்வதற்காக கீழே வர வேண்டும். அப்படி திரும்ப அந்த ஆன்ம வலிமையை பெற்று பயிற்சி மூலம் இறைவனை அடையும் நிலையை எட்டி அந்த நிலையை அடைந்து விட்டு மீண்டும் அவர்கள் கீழ் நோக்கி வருகின்றார்கள். ஏன்? இந்த ஆன்மாக்களை இறைவன் அருள்படி ஈடேற்றுவதற்காக. அப்படி கீழ் நோக்கி கொண்டு வரும்போதுதான் அதற்கு கீழே இருக்கிற ஆன்ம உடலுக்கு கீழே இருக்கிற அறிவுடலை வந்தவர்தான் புத்த பகவான். அந்தளவு தூரத்துக்குத்தான் அவரால் வர முடிந்தது என்று யோகியார் சொல்கின்றார். அதுதான் அவருடைய இறுதி நிலை. அதன் கீழே இன்னொரு நிலைக்கு வருகின்றார், மன உடலை வெல்கின்றார். அது பதஞ்சலி சித்தர், அவருடைய நிலை அந்த அளவுதான். அதற்கு கீழே சுவாச உடலை வெல்கின்றார் போகச்சித்தர், அவருடைய நிலை அந்த அளவுதான். அதற்கு கீழே அகஸ்ய மாமுனியும் பாபாஜியும் வந்து உடலை வெல்கின்றார்கள், சொரூப சமாதி. அதுதான் இறுதியாக உயர்ந்த சமாதி நிலை. எவ்வளவு அற்புதம்! ஏனென்றால் நாங்கள் ஆன்ம ஈடேற்றத்தை அடைந்து பதிஞானம் எடுத்து விட்டால் காணும், இறைவனிடம் நாங்கள் இனி புறப்பார்த்து விடுவோம். ஆனால் இறைவன் எங்களை இறை தூதராக மக்களுக்கு உதவி செய்வதற்கு அனுப்ப வேண்டும் என்றால் அதற்கு பக்குவப்பட்ட ஆன்மாக்களை அவர் தேர்ந்தெடுக்கின்றார். அந்த வரிசையில் கீழ் வந்த ஆன்மாக்கள் தான் இவர்கள் என்று யோகி ராமையா அவர்கள் சொன்னார்கள். அதை புரிய முடியவில்லை. என்னடா, இறைநிலையை அடைந்தாச்சு, பதிஞானமும் கிடைத்தது, ஏன் கீழே வருகின்றார்கள் என்று. இதற்கு இன்னொரு உபமானமும், உபமானம் இல்லை, சரிதையும் இந்த புத்தகத்தில் தரப்பட்டிருக்கின்றது. கீழே இருக்கும் அந்த இறுதி நிலையில் இருக்கும் பாபாஜி தன்னுடைய உடலை உதற வேண்டும் என்று அன்னைக்கு சொல்கின்றார். லாகிரி மகேஷ்வர் இருக்கும் ஒரு இடத்தில் அந்த நேரம் அன்னை குறுக்கிட்டு, அப்படி நீங்கள் செய்யக்கூடாது குருதேவா, பலரும் உங்களை நாடி நிற்கின்றார்கள், அந்த உடலை தக்க வையுங்கள் என்று சொல்கின்றார் என்பது இந்த புத்தகத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு விடயம். ஆகவே இறைவனுடனும் இருக்கலாம், ஆனால் இறை தூதர்களாக கீழே வரும்போது யோக நிலையில் இப்படி ஒன்று அந்த நிலைகளை அடையும் போதுதான், அதில் அதியுயர் நிலையான சொரூப சமாதியைத்தான் எங்களுடைய சத்குரு அடைந்தார் என்பதற்கு மேலும் விளக்கங்கள் தெரிகின்றன. நன்றி சொல்கின்றேன் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோ ஓம் ஓம் சிவாய நமோ.